மனனம் செய்து அந்த பெருமானுடைய அந்த நாமம், பெருமானுடைய அந்த சிறப்பு உள்ளையும் அடக்கி காட்டுகின்ற அந்த பதிகத்திலே சிறந்து விளங்குகின்ற திருப்பாடல் இந்த முதல் திருப்பாடல். சைவ உலகம் போற்றுகின்ற திருப்பாடலாக அது அமைந்திருக்கின்றது. ஆக அந்தியும் நண்பகலும் என்பதாக எடுத்த ஒரு மொழி. இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் ஏற்கனவே நமசிவாய திருப்பதிகம் அருளி செய்திருக்கின்றார். மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிரமாத தன்மை வந்து ஏதினேன், கற்றவர் தொழுது எத்தும் சீ கரையூரி பாண்டி கொடிமுடி நற்றவா அவனை நான் அடக்கினும் சொல்லும் நான் நமசிவாய். நமசிவாய திருப்பதிகம் மற்று பற்று என்பதாக அமைத்து திருப்பாண்டி கொடுமுடி திருப்பதிகமாக அமைத்த சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை இந்த இடத்திலே மிக திருவாரூர் மீது கொண்ட காதல் என்கின்ற நிலையிலே இந்த இடத்திலே சொல்லுகின்ற இந்த குறிப்பு மிக அற்புதமான அந்த குறிப்பு உடைய முதல் திருப்பாடல். ஆக அந்தியும் நண்பகலும் என்ற திருப்பதிகம் திருவாரூருக்கு உரிய திருப்பதிகம். ஆனால் திருவாரூர் எல்லை அந்த காஞ்சிபுர எல்லையை விட்டு வந்தவுடன் பாடிய திருப்பதிகம். ஆக இது ஆறாவது திருப்பதிகம், திருவாரூருக்கு உரிய திருப்பதிகமாக அமைந்திருக்கின்றது. ஆக ஐந்து தலங்கள் வரிசையாக நாம் பதிமூன்றிலே பார்த்த நிலையிலே திருவொற்றியூர், வட திருமுல்லை வாயில், திருவெண்பாக்கம், திரு ஆலங்காடு, கச்சி ஏகம்பம், ஆறாவது திருவாரூர், அந்தியும் நண்பகலும். ஆக இந்த திருப்பதிகத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் ஓதி மாலை திருப்பதிகத்தை நாம் ஓதி. கொண்ட அந்த காதல் நிலையிலே இந்த உருக்கம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த நிலை பாடல் ஒவ்வொரு பாடலிலேயும் சுந்தரமூர்த்தி நாயனார் அழுது 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 பாடிய அதிகமா எந்தானாரை என்றுகொள் எழுதுவதே என்று சொல்லுகின்ற பொழுது நாத்தழும்பி பெருமானுடைய அந்த அருள் நிலை பெருமானுடைய அதை பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் தனக்கு கண் என்று சொல்லக்கூடிய அந்த கண் இழந்த நிலையையும் இரண்டையும் இணைத்து காட்டிய ஒரு திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். இதிலே சொல்லுகின்ற ஒரு நிலையாக இந்த திருப்பதிகத்தினுடைய ஒரு திரண்ட கருத்து என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பதிகம் வினை என்பதாக சொல்லக்கூடிய இந்த வினைகளை நீக்குகின்ற திருப்பதிகமாக இது விளங்குகின்றது. இந்த வினை என்பதாக சொல்லக்கூடிய அந்த வினையை இந்த திருப்பதிகத்திலே அவர் குறிப்பிட்டு இந்த வினைகள் எல்லாம் வந்து சேராது என்பதாக சொல்லி இதற்கு என்ன வழின்னு சொன்னா அந்தியும் நண்பகலும் அஞ்சுபதம் சொல்லும் நிலையிலே இந்த அத்துணை வினைகளும் விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே என்பதாக அமைத்த அந்த நிலை இந்த ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து நிலையானது சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த வினை கொடுமைகள் நீங்க வேண்டும் என்பதாக சொன்னால் பெருமானை அந்தியிலேயும் நண்பகலிலேயும் என்பதாக சொன்னால் தவறு. இந்த அந்தியும் நண்பகலும் என்பது சுருக்கமா இப்ப போடுற மாதிரி அவர்களுக்கு ஆ போட்டு இல் போட்டா அவர்கள்னு படிக்கணும். முன்னாடி முன்னெழுத்தும் பின்னெழுத்தும் சேருகின்ற பொழுது அந்தியும் நண்பகலும்னு சொன்னா அது அப்பர் பெருமான் மிக தெளிவா சொல்லுவார் துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்தினாது. காலையில நடத்துகின்ற வழிபாடு கண்டினியூஷன் அது எங்க கண்டினியூ ஆகும் கேட்டா இரவு அந்த வழிபாடு தொடக்கம் இந்த தொடக்கம் அது முடிவு இல்லை எது தொடக்கமோ அந்த இடத்துல இருந்து மீண்டும் தொடங்குகின்ற ஒரு நிலைதான் தொடர்ச்சி தானே தவிர முடிவு இல்லை. ஆக அந்தியும் நண்பகலும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்தியையும் நண்பகலையும் இணைத்த ஒரு நிலை திருவாரூர் என்பதாக இந்த திருவாரூரினுடைய சிறப்பினை இங்கே குறிப்பிடுகின்ற பொழுது இந்த அந்தியும் நண்பகலும் சொல்லுகின்ற பொழுது திருவாரூரை சேர்ந்த நமிநந்தி அடிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயனார் நமிநந்தி அடிகள் விளக்கிட்ட அந்த செய்தி நாம் பார்த்தோம். நமிநந்தி நாயனாருடைய வரலாற்றிலே இந்த அந்தியையும் நண்பகலையும் மிக அற்புதமாக சேக்கிழார் பெருமான் கோடிட்டு காட்டுகின்ற ஒரு இடம். ஐந்தாவது திருப்பாடலிலே ஏமப்பேரூர் என்பது அவருடைய ஊர் அங்கே இருந்து திருவாரூருக்கு வந்து அந்த விளக்கினை இருக்கின்ற அந்த நிலையிலே சொல்லுகின்ற பொழுது அவருடைய தன்மையை பற்றி சொல்லுவார் வாய்மை மறை நூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தகுவார். வாய்மை மறை நூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தகுவார் யாரு நமிநந்தி அடிகள். தூய்மை திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் என்ன ஒரு உறுதி பாருங்க நமிநந்தி அடிகளுடைய உறுதி எப்படியா தூய்மை திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் திருநீற்று அடைவுதான் மெய்ப்பொருள் என்ற உறுதியை கொண்டவர் என்று அறிந்து என்று அறியும் துணிவினார் என்று அறியும் துணிவினார் சாம கண்டர் செய்ய கடல் வழிபட்ட வழிபட்டு ஒழுகும் தலைமை நிலை சாமகண்டர் செய்ய கடல் வழிபட்டு ஒழுகும் தலைமை நிலை யாம இரவும் பகலும் உணர்வு ஒழியா இன்பம் எய்தினார் சேக்கிழார் பெருமானுடைய அந்த வாக்கு பாருங்க யாம இரவும் யாம இரவு இந்த நடு இரவும் ஞானிகளுக்கு இந்த இரண்டும் ரொம்ப முக்கியம் நடு இரவு நடுப்பகல் இந்த இரண்டும் சோதியினுடைய வழிபாடு இந்த இரண்டு நிலைகளிலேயும் யோக நிலைகளிலே நடைபெறுவதாக சொல்லுவோம். யாமத்து இரவும் பகலும் இந்த இரண்டு நிலைகளுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு கேட்டா உணர்வு ஒழியா இன்பம் எய்தினார். ஆக இந்த உணர்வு என்பது அது நடுப்பகலிலே இருந்து இரவு நடு இரவு வரையிலும் இந்த அந்த உணர்வானது தொடர்ந்து நிகழ்கின்ற நிலையும் துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே ஆளும் அஞ்சலுத்துவதி அரணடிக்கு அன்பராம் வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தான் நடிவள்ளி அடிகளாரே என்பதாக அப்பர் பெருமானுடைய வாக்கு. ஆக அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதமும் சொல்லி ஐந்து பதம் என்பதாக குறிப்பிடுகின்றார். சி வ ய ந ம, இந்த ஐந்தும் ஐந்து பொருள்களை குறிக்கின்ற நிலை. சி என்பது எதை குறிப்பது, வ என்பது எதை குறிப்பது, யகாரம் என்பது எதை குறிப்பது, அகாரம் எதை குறிப்பது, மகாரம் எதை குறிப்பது. இப்படி ஐந்து எழுத்துக்களும் ஐந்து பொருள்களை குறிக்கின்ற தன்மையை உணர்ந்து உணர்வொழியாத நிலையிலே அதை அறிந்து ஓத வேண்டும் என்கின்ற குறிப்பும் மிகுண்டார் சொல்லுவார். கடைசியிலே சாதனையியல் என்று சொல்லக்கூடிய கடைசி நிலைக்கு வந்துடுவார். சாதனையியல் வந்த பொழுது அந்த இடத்திலே ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி செல்வார். விதி எனும் அஞ்செழுத்து என்பதாக ஒரு குறிப்பு அந்த இடத்திலே மெய்கண்டார் கொடுப்பார். இந்த பக்கம் சூத்திரங்களை சொல்லிக்கொண்டே வந்தவர் சாதகன் என்று சொல்லக்கூடிய அதை இப்பொழுது எக்ஸிகியூஷன், இதுவரையிலும் இப்படி இப்படி என்பதாக கேட்டு கேட்டு கேட்டுத்தான் தெரிஞ்சுட்டு இருந்தோம். இறைவன் இப்படி, பசு இப்படி, பாச இலக்கணம், பசு இலக்கணம், எல்லா இலக்கணத்தையும் கேட்டாச்சு. இப்ப கேட்டதிலே மட்டும் நிற்க வேண்டிய நிலை அல்ல, கேட்டதை பயன்படுத்துகின்ற சாதனம் என்று சொல்லக்கூடிய நிலை சாதனையியலிலே வருகின்ற பொழுது அருளாளர்கள் இந்த உலகியலிலே இந்த அருளாளர்கள் நிற்கின்ற பொழுது சாதனையிலே நிற்கின்ற பொழுது அவர்களை காப்பது எது என்பதாக சொன்னால் இந்த விதி எனும் ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்தினை ஓதி 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 இந்த மலம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசனை படாமல் நிற்பதற்கு இந்த அருளாளர்கள் ஓதுகின்ற அந்த முறையை விதி எனும் ஐந்தெழுத்து என்பதாக நிறுத்துவர். அப்படி இந்த ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தெழுத்தினை சிகாரம் என்று சொல்லக்கூடியது குறிப்பது எது, சி என்று சொல்லக்கூடியது சிவத்தை குறிக்கும், சி என்பது சிவம், வகாரம் என்பது அந்த பெருமானுடைய திருவருளை குறிக்கும், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். திருமந்திரத்திலே வரிசையாக சொல்லி வருவார் அற்புதமாக அதை. குறிப்பினை முதல் பாடலிலே தொடங்குகின்ற பொழுது நூலை ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றடன் முண்டினுள் என்பதாக அடுக்கிக் கொண்டுள்ள. அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த சி என்று சொல்லக்கூடியது சிறப்பியல்பிலே நிற்கின்ற பொழுது தன்னளவிலே அது சிறப்பாக நிற்கின்ற நிலை சி என்று சொல்லக்கூடிய நிலை, அது சிறப்பு என்கின்ற நிலையை குறிப்பது என்பதாக ராமநாத அடிகள் குறிப்பிடுவார். சி என்பது சிறப்பு என்பதை குறிப்பிடும், செம்பொருள் என்று சொல்லக்கூடிய நிலையை குறிப்பது இந்த சி என்பது. இப்படி பல பல பெயர்களை கொண்டு அழைக்கின்ற அந்த தனிநிலை என்று சொல்லக்கூடிய சொரூப நிலையாக விளங்குகின்ற நிலைக்கு சிகாரம். பகாரம் என்று சொல்லக்கூடிய போது இந்த உலகத்து உயிர்களெல்லாம் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அருளை அவனோடு துணையாக கொண்டு வருகின்ற நிலை வகாரம் என்று சொல்லக்கூடிய நிலை. வ என்பது இறைவனுடைய திருவருள், வனப்பு என்பதாக குறிப்பிடுவார். யகாரம் என்று சொல்லக்கூடிய நிலையானது ஆன்மா. இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த யகாரத்தினுடைய ஒரு தனி சிறப்பு, தமிழிலே யகாரம் என்பது பத்து என்பதை குறிப்பது. இந்த ய என்பது பத்து என்பது சொல்லக்கூடிய ஆன்மாவினுடைய ஒரு குறியீடு, ஆன்மாவினுடைய ஒரு எண்ணாக எடுத்து சொல்லுகின்ற பொழுது இந்த பக்கம் சிகாரம், இந்த பக்கம் மகாரம், அந்த பக்கம் நகாரம், இந்த பக்கம் மகாரம். இந்த சிகாரம் என்பது அகாரத்தை குறிக்கின்ற மொழி, சி என்பது அகரம் என்பதாக சொல்லக்கூடிய அகரத்தை குறிப்பது, வ என்று சொல்லக்கூடிய திருவருள் உகாரம் என்று சொல்லக்கூடிய உ என்பதை குறிப்பது. ஆக சிகாரம் என்பதை அகாரத்தில் ரீப்ளேஸ் பண்ணுங்க, மகாரம் என்பதை உகாரத்திலே அதை மாற்றி வைக்கின்ற பொழுது சி என்று சொல்லக்கூடிய அகாரத்திற்கு இந்த அகரம் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் எண்ணிற்கு எட்டு என்ற இலக்கணம். தமிழிலே எட்டு என்பதாக சொன்னால் அது அகரத்தை குறிக்கும். ஊ என்பதாக சொல்லக்கூடிய உகாரம் இரண்டு என்பதை குறிக்கும். ஆக சி வ என்பது அகரமும் உகரமும் சேர்ந்து அ உ என்ற இரண்டும் இணைந்த எண்ணாக விளங்குவது எட்டு பிளஸ் ரெண்டு பத்து. ஆக இந்த பக்கம் சிவ என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நிலையானது பத்து என்கின்ற நிலையிலே நிற்பதும், யகரம் என்பது பத்து என்கின்ற நிலையை குறிப்பதும், அந்த பக்கம் நகரம் என்று சொல்லக்கூடியதும் மகரம் என்பதாக சொல்லக்கூடியது. அந்த மெய்யெழுத்துக்களிலே நகரம் என்பதாக சொல்லுவது எட்டாவது எழுத்து. அந்த எட்டாவது எழுத்திலே இருந்து மகரம் என்பது இரண்டாவது எழுத்து. ஆக எட்டு பிளஸ் ரெண்டு பத்து. ஆக இந்த பக்கம் இறைவன் என்று சொல்லக்கூடியதும் பத்து, நடுவிலே நிற்கக்கூடிய யகரம் ஆகிய ஆன்மாவும் பத்து, நகரம் மகரம் என்று சொல்லக்கூடிய இந்த பாசம் என்பதும் பத்து. இந்த யகரம் என்ற பத்து எந்த பத்தோடு சேருகின்றது என்பதுதான் அந்த இடத்திலே இது ஊன நடனமா ஞான நடனம். இப்படி இரண்டிற்கும் நடுவிலே இரண்டலா ஆன்மாவாக நிற்கின்ற தன்மைதான் இந்த ஆன்மாவிற்கு உரிய இலக்கணம் என்பதை எல்லாம் அறிந்து அஞ்சு பதம் சொல்லி என்பதாக சொன்னால் இந்த அத்தனையும் உணர வேண்டும். ஆக இந்த யகாரம் என்பது ஆன்மாவை குறிப்பது, யாப்பு என்பதாக நம்முடைய ராமநாத அடிகள் குறிப்பிடுவார். ஆக சிகாரம், வகாரம், யகாரம், நகாரம் என்பது திரோதான சக்தி என்பதாக சொல்லக்கூடிய நகரத்தை குறிப்பது, அது நடப்பு என்பதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த திரோதானம் என்பது இந்த பேதித்து வளர்க்கின்ற நிலையிலே நம்மை எல்லாம் அந்த திரோதானம் என்று சொல்லக்கூடிய நிலையானது நாம் அருள் பெற்ற பொழுது, நமக்கு பக்குவம் அடைந்த பொழுது, சொல்லப்போனால் இருவினை என்று சொல்லக்கூடிய அந்த இருவினை நிகழ்ந்த பொழுது இங்கே இருந்து இந்த திரோதான சக்தி அருள் சக்தியாக, அருள் வீழ்ச்சியாக, சத்தினி பாதமாக நிகழும். ஆக இது நகரம் என்பது திரோதான சக்தி, மகரம் என்பது மறைப்பு என்று சொல்லக்கூடிய மகரம் என்று சொல்லக்கூடிய நிலை, மலம் என்பதாக அழைத்துக்கள் ஆணவம் கண்மம் மாய். ஆக மலத்தினுடைய மொத்த தொகுப்பாக அமைத்து இது அத்தனை நிலைகளையும் உணர்ந்து ஓதுகின்ற ஒரு நிலை. அந்த நிலையிலே இந்த ஐந்தெழுத்து என்பது இந்த ஐந்தெழுத்தினுடைய வடிவமாக நடராஜ பெருமானுடைய வடிவம் அமைந்திருக்கிறது. உண்மை விளக்கத்திலே இந்த ஐந்தெழுத்தினுடைய ஞான நடனம், ஊன நடனம், பெருமானுடைய அந்த சிகரம் எங்கே இருக்கின்றது, வகரம் எங்கே இருக்கின்றது, இப்படியெல்லாம் பெருமானை உள்ளுக்குள்ளே ஐந்தெழுத்தின் அந்த எண்ணுகின்ற பொழுது பெருமானுடைய அந்த திருவுருவத்தை உள்ளுக்குள்ளே எண்ணி 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 அதை உணர்ந்து ஓதுகின்ற நிலைதான் பதமாக சொல்லுதல் என்பதை தவிர அஞ்சு பதம் சொல்லி என்பதாக சொல்லுகின்ற பொழுது மந்திரத்தை சொல்லுகின்ற போது அப்படியே மனப்பாடமாக சொல்லுகின்ற நிலை அல்ல, உணர்ந்து சொல்லுகின்ற நிலைதான் பதமாக சொல்லுதல். ஐந்து பதம் என்கின்ற நிலையிலே இங்கே அற்புதமாக குறிப்பிடுவார். இது ஒரு முக்கியமான குறிப்பு முதல் பாடல். இரண்டாவது குறிப்பு ஐந்தாவது திருப்பாடலிலே ஒரு முக்கியமான செய்தியை சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிடுவார். இந்த ஐந்தாவது பாடலிலே குறிப்பிடுகின்ற செய்தி கடுவரி மாக்கடலுட் காய்ந்தவன் தாதை என்பதாக சொல்லி சூரபன்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்த அந்த ஒரு குறிப்பினை இந்த இடத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிடுகின்ற ஒரு அற்புதமான திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். அதிலேயும் ஒரு அருமையான குறிப்பும் சொல்லுவார், கடு வரி மா கடலுட் காய்ந்தவன் என்பதாக சொல்லி சூரபன்மா என்று சொல்லக்கூடிய அவன் கடைசியிலே அவன் மரமாக நிற்பான். இப்படி மரமாக கடலிலே அவன் நிற்கின்ற பொழுது தலைகீழ் மரமாக அந்த கடலிலே மாமரமாக தலைகீழ் மாமரமாக நிற்கின்ற அந்த செய்தியை நம்முடைய நக்கீரதேவநாயனார் திருமுருகாற்றுப்படையிலே சொல்லுவார், கபிழினர் மாமுதல் தடிந்த வரியில் கொற்றத்து எய்யா நல்லிசை செவ்வழ் சே என்பதாக சொல்லுவார். கபிழினர் மாமுதல் தடிந்த மாம்பத்துக்கள் எல்லாம் இப்படிதான் இருந்திருக்கும், ஆனா கவிழ்ந்து இருந்தது என்பதாக சொல்லி மாமுதல் தடிந்த என்பதாக சொல்லி சூரபன்மா மரமாக நிற்க என்ற நிலை, அவன் போய் மரமாக நின்றான் என்பதாக சொன்னா கடைசியில ஓடி ஓடி மாமரமாக நின்ற நிலையிலே பெருமான் அந்த வேலை இட்ட பொழுது அது இரண்டாக பிளந்து ஒரு பாதி சேவல் ஒரு பாதி ஒரு பாதி சேவல் இன்னொரு பாதி என்னன்னு கேட்ட கொடின்னு கேட்க, ஒரு பாதி சேவல் இன்னொரு பாதி என்ன மயில், அதான் ஒரு பாதி சேவல் இன்னொரு பாதி மயில். இப்ப ஆணவம் என்பதனுடைய குறியீடு சூரபன்மன், சூரபன்மன் என்று சொல்லக்கூடியவன் ஆணவத்தினுடைய குறியீடு. இங்கே ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவத்தை அழிக்கின்ற தன்மையிலே பார்க்கின்ற பொழுது இந்த ஆணவம் எந்த ஒரு பொருளையும் சர்க்காரியவாதம் உண்டு, எந்த ஒரு பொருளையும் அழிக்க முடியாது, இல்லது வாராது உள்ளது அழியாது என்பது சர்க்காரியவாதம். இந்த சர்க்காரியவாதத்தில் ஆணவம் என்று சொல்லக்கூடிய சூரபன்மனை அழிச்சிட்டாரா என்பதாக சொன்னால் இல்லை, அழிக்கவில்லை, வேறொன்றாக மாற்றினார். இத மிக அற்புதமாக பின்னாள்களிலே அறிவியல் முறையில தியரி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இந்த எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில அந்த கோட்பாடு கொண்டு வருகின்ற போது சொல்றாங்க, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய். அப்ப ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. நீ என்ன இப்ப வந்து சொல்றது, நாங்க அப்பவே சொல்லிட்டு போயிட்டார் மெகண்டாஸ் சர்க்காரியவாதம் இல்லது வாராது உள்ளது அழியாது, இதுதாயா சத்திய வாக்கு. இப்படி அறிவியல் என்று சொல்லக்கூடியதை புகுத்தி மாற்றியதுதான் சைவ சித்தாந்தம். அப்படி சூரபன்மனை அழித்தாரா என்பதாக சொன்னால் சூரபன்மனை அழிக்க முடியாது, ஏன்னா எந்த ஒரு பொருளும் அழியாது, ஒன்று ஆனால் மற்றொன்றாக மாறும். அப்ப சூரபன்மனாக இருந்த ஆணவ மலம் எப்படி மாறியதுன்னு சொன்னா, சேவலாகவும் மயில், சேவலும் மயில் ஆனது பிறகும் எதிர்த்துட்டு தான் வரும். சேவல் மயில் ஆன உடனேயே அடங்கி விட்டாரா என்பதாக சொன்னால் இல்லை, அதுவும் எதிர்த்து வருகின்றது. எதிர்த்து வந்ததை சேவல் கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் கொண்டார். இது தத்துவ நிலையிலே பார்க்கின்ற பொழுது இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவத்தினுடைய கூறு ரெண்டு. இந்த ஆணவத்தை ரெண்டா அடிச்சிங்கன்னு சொன்னா ரெண்டு ரெண்டா பிளக்கும், எந்த ஒன்றையும் இரண்டாக பிளக்கின்ற நிலை என்பதாக பார்க்கின்ற போது முருகப்பெருமானுடைய வேல் எதுல போய் பட்டாலும் தூள் தூளாதான் ஆகும். இப்ப மரம் இது கவுச்சகிரி விட்டாரு வேல், அந்த வேல் என்ன ஆச்சு, அந்த தூள் தூளா போயிடுச்சு. இப்படிப்பட்ட வேல் என்று சொல்லக்கூடிய அந்த வேலையுடைய பெருமான் மரத்துல மட்டும் போய் தொலைக்கின்ற பொழுது சரிபாதியா ஏன் பிளக்கணும் ரெண்டா அப்படின்னு ஒரு நுணுக்கத்தை காணுகின்ற பொழுது இந்த இரண்டாக பிரிந்தது என்பதாக சொன்னால், யான் எனது அற்ற இடமே திருவடி. அந்தன கழிவன்பாவிலே இதை அற்புதமாக குமரகுருவர் சுவாமிகள் அப்படியே நிலைநிறுத்திக் கொண்டு வருகின்ற பொழுது கந்தபுரான செயல் அந்த செயலை எல்லாம் சொல்லி வருகின்ற பொழுது சொல்லுவார், ஒன்றே ஒன்றிலே நிறுத்துவார், யான் எனது அற்ற இடம் திருவடின்னு சொல்வார். அப்ப யான் என்பதும் எனது என்ற இரண்டு கூறுகளை உடையது இந்த ஆணவ மலம். ஆக அதற்காக இந்த இரண்டையும் இரண்டாக பிரித்தார், ஒன்று சேவல் இன்னொன்று மயில். இப்படி இரண்டாக பிளந்ததற்கான காரணம் இதுதான். ஆக இந்த இரண்டையும் பிளந்த நிலையிலே நடுவிலே வேல் என்று சொல்லக்கூடிய ஞானம் நிற்கும். இந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய நிலை நிற்கின்ற வரையிலேயும் அந்த இடத்திலே ஞானம் பெருமானுடைய அந்த ஞானம் நிற்கின்ற வரையிலேயும் இது சேவல் இது மயில் விட்டு இந்த ஞானம் நீங்கிடுச்சுன்னு சொல்லிட்டா திருப்படி முருகமரத்தில் ஏறிட வேண்டும். இறைவனுடைய திருவருளிலே நிற்கின்ற வரையிலேயும் எந்த விதமான கவலையும் இல்லை. இந்த ஐந்தெழுத்து என்று சொல்லுவதை எப்ப பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி இப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த தொடர்ச்சி இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் சொல்லுவார். அப்படி சிந்தை இடையரா அன்பு என்பதாக சொல்லுவார். அப்படி இடையராது நிகழ்கின்ற பொழுது நமக்கு அந்த ஆணவத்திலே இருந்த ஒரு பயமும் இல்லை என்பதை குறிப்பாக உணர்த்துகின்ற முகமாக இந்த வரலாற்றினை மிக சிறப்பாக இந்த இடத்திலே ஐந்தாவது திருப்பாடலிலே கடுவரி மாற்றடலுட் காய்ந்தவன் தாதை என்பதாக சொல்லி சிவபெருமானை குறிப்பிடுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் என்பதாக அமைத்து, மின்னடும் செஞ்சடையான் மேவிய ஆரூரை நன்னடும் காதன்மையால் நாவலர் போன் ஊரன் பன்னெடும் சொல்மலர் கொண்டு இட்டன பத்தும் வல்லார் பொன்னுடைய மின்னுலகம் நன்னுவர் புண்ணியரே என்பதாக சொல்லி பெருமானை என்றுகொள் எழுதுவதே திருவாரூர் பெருமான். திருவார் எப்படி அதை வாக்கினாலே சொல்லியெல்லாம் அதை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த மொழியை நாம் பாடி பாடித்தான் அதை உணர முடியும் என்பதாக அமைத்து, எந்த அந்த பெருமானை எப்படி எங்கே பிரிக்கின்றான், எப்படி அவனை எங்கே கொண்டு போய் பார்ப்பது என்பதாக ஏங்கி ஏங்கி இவர் இங்கே காஞ்சிபுரத்திலே இருந்து திருவாரூர் செல்லுகின்ற வரையிலும் இருந்த அந்த ஏக்கம் அந்த மொழி என்பதற்குரிய அத்துணையும் இதிலே அடக்கி காட்டுகின்ற ஒரு சிறப்பினுடையது இந்த திருப்பாடல். இதை அப்படியே கொட்டி அமைத்த நிலைதான் மிள அடிமை. ஆக இந்த ஒரு பெருமான் மீது கொண்ட அந்த காதலினுடைய வெளிப்பாடு அது உள்ளே இருந்து 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 அந்த முலாத்திப்போல் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடி அந்த நிலையானது அங்கே வந்து கொட்டி தீர்க்கின்ற ஒரு இடமாக அந்த மீளா அடிமை நிற்கின்றது என்பதாக அமைத்து, மீளா அடிமைக்குரிய அடிப்படை இங்கே அமைச்சிருவார். அப்படி அடிப்படையை அமைத்தது அந்தியும் நண்பகலும், அங்கே வெளிப்பட்டது மீளா அடிமை என்கின்ற நிலையாக இந்த திருப்பதிகத்தை அணுக வேண்டும் என்பதாக அமைத்து இந்த அந்தியும் நண்பகலும் என்ற திருப்பதிகத்தை பாடி, அந்தியும் நண்பகலும் என எடுத்து ஆர்வத்துடன் நசையால் எந்தைபிரான் திருவாரூர் என்று கொள் எழுதுவது என்று சந்தை இசை பாடிப்போய் தாங்கறிய ஆதரவு வந்தனைய அன்பருடன் மகிழ்ந்து வழி கொள்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படி அந்தியும் நண்பகலும் என்பதாக எடுத்து ஆர்வத்துடன் எந்தை பிரான் திருவாரூர் என்று கொள் ஏதுவது. இதுதான் ஒவ்வொரு பாடலிலேயும் எந்தை பிரானாரை என்று கொள் ஏதுவது என்பதாக கேட்ட அந்த மொழியையும் மீண்டும் எடுத்து இங்கே அமைத்துக் கொடுக்கின்றார். சந்த இசை பாடிப்போய் தாங்கரிய ஆதரவு வந்தனைய அன்பருடன் மகிழ்ந்து வழி கொள்கின்றார். மண்ணு திருப்பதிகள் தோறும் வன்னியோடு கூவிடமும் சென்னிமிசை வைத்து வந்தார் கோயிலின் முன் செந்திரஞ்சி. பண்ணு தமிழ் தொடை சாத்தி பரவியே போந்தடைந்தார் அன்னமலி வயல் தடங்கன் சூழ்ந்த திரு ஆமாத்தூர். ஆக திருவாரூர் எத்தனாவது தலம்? ஆறு. இப்ப திரு ஆமாத்தூர் ஏழாவது தலம். இங்கே திரு ஆமாத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பதிகம் இப்ப அந்தியும் நண்பகலும் எப்படி உருகி அமைத்தாரோ அதே போல இந்த திரு ஆமாத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பதிகத்தையும் இந்த திருப்பதிகம் முக்கியமாக இந்த திருப்பதிகத்தினுடைய குறிப்பு என்ன என்பதாக சொன்னால் இந்த திருப்பதிகத்தைக்குரிய உரை என்பதாகவோ இந்த திருப்பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி இந்த பொருள் இந்த வார்த்தைக்கு இந்த பொருள் இந்த வார்த்தைக்கு இந்த பொருள் என்பதாக எடுத்து அமைக்கலாமா என்பதாக சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஏன் என்பதாக சொன்னால் திரு அமாத்தூர் பதிகத்தை பொறுத்தவரையிலேயும் சுந்தரமூர்த்தி நாயனார் அதை பதிகமாக அமைக்கின்ற பொழுது அதிலே அந்த யோக நிலை என்று சொல்லக்கூடிய யோகத்தை அதிலே பொருத்தியிருப்பார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகங்களிலேயே இது வேறுபட்ட பதிகமாக நிற்கின்றது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மற்ற பதிகங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி இந்தியழும் பழைய வல்வினை மூடாமும் பழைய வல்வினை சஞ்சிதம் அது மூடுவதற்கு முன்னதாக சஞ்சிதம் போயிடுச்சுன்னு சொன்னாலே 99% we are out of இது. ஏன் என்பதாக சொன்னால் இந்த சஞ்சிதம் தான் மிக முக்கியமானது. ஆக இந்த சஞ்சிதம் நீங்கி விட்டதுன்னு சொன்னா பிராரப்தமும் ஆகாமியமும் எப்படி நீங்கும்னு கேட்டீங்கன்னா அந்த பிராரப்தம் என்பது பெருமானுடைய சிந்தையிலேயே இருக்கின்ற நிலை, இது ஏகனாதல் என்ற நிலை. ஏகனாகி நிற்கின்ற நிலையிலே பெருமான் இந்த செயலுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பெருமான் தான் இதை செய்வதற்கு எனக்கு நிற்கின்றான், நான் கருவி என்பதாக நிற்கின்ற பொழுது பிராரத்தமும் இல்ல இவர் செயலியே அப்புறங்கே ஆகாமயம் அதுவும் வராது. ஆக சஞ்சிதம் என்பது பெருமான் குருவாக வந்து மட்டும்தான் நிற்கக்கூடியது சஞ்சிதம். இந்த சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய அந்த சஞ்சிதத்தை குருவாக வந்து நீக்குவார். அப்படி குருவாக வந்து நீக்குகின்ற பொழுது அவர் உபதேசிக்கின்ற மந்திரம் ஐந்து. ஆக ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தெழுத்து மூலமாக பழைய வல்வினை உண்டாகும் சொல்லிடும். இப்படி ஒரு அளவிற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு ஒரு க்ளூ கொடுப்பார், இந்தா புடிச்சுக்கோ. ஆனா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகத்திலேயே அதுவும் எதுல வந்து இந்த பதிகம் மாட்டியிருக்குன்னு சொன்னா 13 பதிகங்களுக்கு நடுவுல ஏழாவது பதிகமாக வந்து சிக்கி இருக்கின்றது இந்த பதிகம். இந்த ஏழாவது பதிகமாக இது வந்தது எத்தனையோ நாம் சைவ உலகத்திலே செய்த தவ பயன் இந்த பதிகம் வெளிப்பட்டு நம்முடைய திருக்கரத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்திருக்கின்றார் என்பதாக சொன்னால் எத்தனையோ கோடி முதல் நமஸ்காரம் சுந்தரமூர்த்தி நாயனுடைய திருவடிக்கு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு திருப்பதிகம், அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு பதிகத்தை ஆன்மாக்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு இந்த உலகத்திற்கு அருள் செய்த நிலையும் அது ஏழாவது திருத்தலமாக திரு ஆமாத்தூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலத்திலே அவர் அமைத்த திருப்பதிகத்திலே அகச்சான்றாக சில செய்திகள் அமைப்பார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே உரிய ஒரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால் மற்றவருடைய வரலாற்றிலே பாடுகின்ற பொழுது சேக்கிழார் பட்ட கஷ்டம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு பாடுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமானுக்கு நிச்சயமாக இருந்திருக்காது என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை. ஏன் என்பதாக சொன்னால் எல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய அகச்சாற்றாக தன்னுடைய வாழ்விலே இது நடந்தது என்பதாக பதிவு செய்து வைத்து விட்டு சென்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு. மற்றவருடைய வரலாறுகள் எல்லாம் சேக்கிழார் பெருமான் மிக மிக கடினப்பட்டு கஷ்டப்பட்டு இது இப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதாக அமைத்துக் கொண்டு இதை விளக்க வேண்டும் இதை சேர்க்க வேண்டும் சொல்லி சேர்த்திருப்பார். நம்பியாண்டார் நம்பி சொன்னதையே அப்படியே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை இல்லாமல் நம்பியாண்டார் நம்பியையே சில இடங்களிலே ஒதுக்கி வைப்பார். இது வேண்டாம் என்பதாக சொல்லி, ஏன் என்பதாக சொன்னால் அது எந்த அளவிற்கு இது பொருத்தமாக அமைகின்றது, கல்வெட்டிலே உண்டா, வரலாற்றிலே இது நடந்ததா என்பதாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனாரை பொறுத்தவரையிலும் சேக்கிழார் பெருமானுக்கு அந்த கஷ்டமே கிடையாது. அப்படியே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை அந்த பதியங்களை படிச்சுட்டார்னா போதும், வரலாறு அப்படியே எடுத்து கொடுக்கின்ற நிலை அற்புதமாக வரும். அப்படி இந்த திருப்பதியத்திலே சங்கிலி நாச்சியாரோடு அவர் இருந்த அந்த வாழ்க்கை, சங்கிலி நாச்சியாரோடு சேர்ந்து அமைந்த அந்த வாழ்க்கை என்பதாக குறிப்பிடுகின்ற ஒரு சிறப்பு அமைத்திருப்பார். ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் என்பதாக சொல்லி அந்த ஒரு குறிப்பினை கொடுப்பார். இப்படி இந்த பதிகம், இந்த பதிகத்தை பற்றி அடிக்கடி பேசி எப்படி இந்த பதிகம் என்பதாக பேசி வருவோம். சில நாட்களுக்கு முன்னதாக நம்முடைய அரண்மனையில இந்த பதிகத்தை பற்றி மூர்த்தி ஐயா எடுத்தார். இந்த பதிகம், எல்லா பதிகமும் புரியுது, இந்த பதிகத்துல ஒரு சொல்லுமே புரிய மாட்டேங்குது. இந்த 10 பாட்டுலயும் நான் எவ்வளவு, அவரு உண்மையா சொல்றாரா பொய் சொல்றாரா நமக்கு தெரியாது. அவர் சில சமயம் என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட இருந்து என்ன சரக்கு வருது அப்படின்னு பாக்குறதுக்காக, இது என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இல்ல இல்ல இது இப்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சொல்றது கரெக்டான பார்க்கலாம். இந்த பதிகம் மட்டும் ஏன் இவ்வளவு அந்த கடினமாக இருக்கின்றது என்பதாக கேட்டபோது, அப்ப உண்மையிலேயே நான் சொன்னேன் இந்த பதிகத்துல எனக்கும் ஒன்னும் தெரியல, நானும் ஒன்னும் புரிஞ்சுக்கல இந்த பதிகத்தை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அவர் சொன்னதுக்கு அப்புறம் சரி இந்த பதிகத்துல என்னதான் இருக்கு, இந்த பதிகத்திலே எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் எதை சொல்ல வருகின்றார், ஒரு சிறு திரண்ட கருத்தாவது இந்த பதிகத்தை பற்றி நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய பொருள் இது என்பதாக இல்லாமல் இருந்தாலும், பதிகம் என்பதாக அந்த பதிகத்தை அணுகும் முறை, ஒரு பதிகம் என்பதாக சொன்னால் அந்த பதிகத்தினை தொகுத்து அமைத்துக் கொடுக்கின்ற முறை சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர்னு சொன்னா, திருஞான சம்பந்தருடைய பதியங்களை படிக்கின்ற பொழுது ஒரு முக்கியமான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவருடைய திருக்கடை காப்பு முக்கியமா படிச்சுட்டா போதும். திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை நாம் என்ன சொல்ல வருகின்றார் திருஞான சம்பந்தர் என்பதாக அமைக்கின்ற பொழுது, முதல்ல நீங்க என்ன பண்ணணும், திருஞான சம்பந்தருடைய திருக்கடை காப்பு படிச்சிடணும். திருக்கடை காப்பில இருந்துதான் இந்த பதிகத்தினுடைய என்ன இந்த பதிகம் முதலிய பொருள் என்பதாக அமைத்துக் கொள்ளலாம். அதே போல சுந்தர பெருமானுடைய திருப்பதியங்கள் என்பதாக அமைத்துக் கொடுக்கின்ற போது, இந்த பதிகத்தினுடைய ஒரு திரண்ட கருத்தாக நாம் இதை அமைத்துக் கொண்டு நாம் இந்த பதிகத்தை அணுக வேண்டும், இந்த பதிகம் இதை இப்படி சொல்லியிருக்கின்றது என்பதாக அமைத்துக் கொள்ளலாம். ஆக இது அனுபவ நெறியாக அமைத்துக் கொள்ள வேண்டிய திருப்பதிகம், இது முக்கியமான ஒன்று. ஏன் என்பதாக சொன்னால், இந்த நெறியை சொல்லுகின்ற பொழுது சில யோக குறிப்பு அத்துணையையும் இதில் அமைத்திருக்கின்றார். ஆகவே யோக நிலையிலேயும் அதை உணர்ந்த நிலையிலேயும் மட்டும் நாம் இந்த பதிகத்தை முழுமையாக சுந்தரமூர்த்தி திருவடியை தொழுது நாம் உணர முடியும் என்பதாக அமைவது நிச்சயமான ஒன்று. ஆனால் சில குறிப்பு, இந்த பதிகம் இதை குறிக்கின்ற ஒரு நிலை என்பதாக ஒரே ஒரு குறிப்பு மட்டும் இந்த பதிகத்தை பற்றி அடியேன் குறிப்பிட்டுவிட்டு, இந்த பதிகத்தை நீங்கள் அணுகுகின்ற பொழுது இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு அணுக வேண்டும் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக அமைத்து, இது இந்த பதிகத்தினுடைய விளக்க உரையோ இல்ல இந்த பதிகத்தினுடைய இதுதான் இந்த பதிகத்தினுடைய குறிப்புரையோ என்பதாக அல்ல, இந்த பதிகத்தை அணுகுகின்ற பொழுது இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த பதிகத்தை அணுக வேண்டும் என்கின்ற ஒரு முறைதானே தவிர இது அந்த பதிகத்திற்கு நிலை இல்லை என்பதாக சொல்லி, இந்த திரு ஆமாத்தூர் திருப்பதிகம் முதல் திருப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து ஓதுவோம்.
Yeah.
இந்த திருப்பதிகத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சான்றோருடைய உரையிலே இந்த திருப்பதிகம் சிவராஜ யோகத்தை குறிப்பிடுகின்ற திருப்பதிகம். சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திருப்பதிகத்திலே அந்த சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை இந்த திருப்பதிகத்திலே குறிப்பிடுகின்றார் என்பதாக குறிப்பிடுகின்றார். இப்ப சிவராஜ யோகம் என்பது என்ன என்பதாக பற்றிய ஒரே ஒரு குறிப்பு. முழுமையாக சிவராஜ யோகம் என்பதாக திருமூலர் முழுக்க செல்ல வேண்டும். ஆனால் சிவராஜ யோகம் என்பதனுடைய ஒரு குறிப்பு என்பதை அமைத்துக் கொண்டால் இந்த திருப்பதிகத்தினுடைய ஒரு செல்லும் நெறியானது விளங்கும் என்கின்ற நிலை. இந்த தேகம் என்று சொல்லக்கூடிய இந்த தேகத்திற்கு அரசனாக விளங்குவது இந்த ஆன்மா. தேகத்திற்கு அரசன் யார் என்பதாக சொன்னால், உண்மையாக அரசனாக இருக்க வேண்டியது அமைச்சு அரசு ஏய்ப்ப என்பதாக சொல்லுவார் மெய்கண்ணர். அமைச்சு அரசு ஏய்ப்ப, இந்த தேகத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஆன்மா அரசன் ஒண்ணு. இரண்டாவது, இந்த ஆன்மா அரசன் என்பதாக சொன்னால், இந்த தேகத்திற்கு அரசன் ஆன்மா, ஆன்மாவிற்கு ஒரு அரசன் உண்டு. தேகத்திற்கு அரசன் ஆன்மா, ஆன்மாவிற்கு யார் அரசன்? இறைவன். இந்த இறைவன் என்று சொல்லக்கூடியவன் தேகத்திற்கு அரசன் ஆன்மா, ஆன்மாவிற்கு அரசன் இறைவன். இந்த இறைவன் என்பதற்கு இறைவனை, அதனால இறைவனை குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு அருமையான ஒரு பெயரிட்டு அழைப்பார் முனிவாசக பெருமான். பேரறையன் என்பதாக சொல்லுவார். பேரறையர்க்கு பித்தொருவர் ஆமாறு. பேரறையர்க்கு அரசன் சொல்ல மாட்டார், அவனை பேரரசன் சொல்வார். ஏன்னா ஏற்கனவே ஒரு அரசன் அரசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், இவன்லாம் அரசன் இல்ல, இவனுக்கெல்லாம் மேல ஒரு அரசன் யார், இவன் தான் அரசன், இவன் பேரறையன் என்பதாக காட்டுவார். அப்படி அரசன் என்கின்ற நிலை அரசனுக்கு பேரரசன். இப்ப அரசன் என்பதாக சொன்னால் இந்த அரசனுக்கு கோல் உண்டு. அரசனுக்கு என்ன வேணும்? செங்கோல் வேணும். செங்கோல் இல்லாத என்ன அரசு செய்யறது? அப்ப தேகம் என்று சொல்லக்கூடிய இந்த தேகம், இந்த தேகத்திற்கு அரசனாக விளங்கக்கூடிய ஆன்மா, ஆன்மாவிற்கு அரசனாக விளங்கக்கூடிய இறைவன், இந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனுக்கு இந்த இடத்திலே அரசு என்று சொல்லக்கூடிய அரசிற்கு ஒரு கோல் என்பதாக அமைத்துக் கொடுக்கின்ற கோல் எது? கோல் எது அப்படின்னு பார்த்தா, இந்த தேகத்திலே முக்கியமான ஒரு உறுப்பு உண்டு. இது முதுகு தண்டு என்று சொல்லக்கூடிய அந்த தண்டு. இந்த தண்டு என்று சொல்லக்கூடிய இந்த முதுகு தண்டு தான் இந்த அரசனுக்கு கோலாக விளங்குகின்றது. எதை வைத்துக் கொண்டு இந்த அரசு நிகழ்ச்சி நடக்கின்றது? இதற்கு இந்த நிகழ்வுகளுக்கு அவத்தைகள் என்று பெயர். அது அற்புதமாக அவத்தை என்பதாக சொல்லுவார்கள். கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். எங்க இருந்து எங்க போகுது என்பதாக சொன்னால், இந்த முதுகு தண்டு என்று சொல்லக்கூடிய இந்த முதுகு தண்டு, இதற்கு இதை மணிவாசக பெருமான் எப்படி குறிப்பிடுகின்றார் என்பதாக சொன்னால், இதை கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லுவார். இது சிவராஜ யோகத்தினுடைய குறிப்பு. கோ என்பதாக சொல்லக்கூடிய அரசன், கழி என்பதாக சொன்னால் கோல் என்று பொருள். இந்த அரசனுக்கு கோலாக விளங்கக்கூடியது எது என்பதாக சொன்னால் இந்த முதுகு தண்டு. இந்த முதுகு தண்டினுடைய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இது இரண்டு பகுதிகளை இணைக்கக்கூடியது. இரண்டு பகுதின்னு சொல்றதை விட இரண்டு ஆதாரங்களை இணைக்கக்கூடிய ஒரு கனெக்ட், ஒரு மீடியேட்டர். இந்த முதுகு தண்டு தான் இரண்டு ஆதாரங்களை இணைக்கின்றது. ஒன்று கீழே அடிப்பாகத்திலே இருக்கக்கூடிய ஆதாரத்தை இணைக்கும், மேலே இருக்கக்கூடிய ஆதாரத்தையும் இணைக்கும். இதுதான் இந்த முதுகு தண்டினுடைய சிறப்பு. இதுதான் அரசனுக்குரிய கோலாக அமைந்திருக்கு. இப்போ ஆதாரத்திலே கீழே, முதுகு தண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதாரம் எதுன்னு சொன்னா, அது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூலாதாரத்தை இணைக்கும். இந்த மூலாதாரத்திலிருந்து கடைசியில அது சகஸ்தாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவழி அங்கேயும் இணைக்கும். இங்க ஆன்மா டிராவல் பண்ண வேண்டியது மூலாதாரத்திலே இருந்து. இருந்து எங்கே செல்ல வேண்டும் என்பதாக சொன்னால் இங்கே மேல போகணும். அப்படி இந்த மூலாதாரத்திலே இருந்து இங்கே கீழே இருந்து இந்த கோல் என்று சொல்லக்கூடிய இந்த கோலை பற்றி மேலே ஏறி சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவெளியை இந்த ஆன்மா அடைவதற்குரிய ஊன்றுகோலாக விளங்குவது இந்த முதுகுத்தண்ட. இந்த முதுகுத்தண்டிற்கு மூன்று நாடிகள் அதில் செல்லும், இடா நாடி, பிங்கள நாடி, சுழுமுனை. சுழுமுனை நடுவில் அப்படியே செல்லும் போது இந்த பக்கம் இடா நாடி, அந்த பக்கம் பிங்கள நாடி. இந்த உயிர்கள் அறியாமையில் இருக்கின்ற பொழுது இறைவனை பற்றிய அந்த நிலை வருகின்ற வரையிலும் பக்குவம் அடைகின்ற வரையிலும் இந்த மூன்று நாடிகளும் செயல்பட்டு, எப்பொழுது இந்த ஆன்மா பக்குவம் அடைகின்றதோ திருவருள் நிலையிலே பதிகின்றதோ அப்ப என்ன ஆகும் கேட்டா இடா நாடியும் பிங்கள நாடியும் ஆப்சன்ட், ஒன்னே ஒண்ணுதான் இயங்கும். அது எதுன்னு சொன்னா சுழுமுனை மட்டும் இயங்கும், அது சுழுமுனை அங்கே பிரகாசிக்கும். சுழுமுனை பிரகாசித்து நிற்கின்ற அந்த நிலை, இதை திருமூலத்தேவர் மிக அற்புதமாக இந்த மூலாதாரத்திலே இருந்து அங்கே இருந்து இப்பொழுது அந்த சோதியானது கிளம்பும். மூலாதாரத்திலே விளங்கக்கூடிய அந்த செய்தியை, அந்த சோதியை சொல்லுகின்ற பொழுது நந்தி எழுந்து நடுவுற ஓங்கிய செந்தி கலந்து சிவனென நிற்கும், முந்தி கலந்தங்கு உலகம் வளம் வரும் அந்தி இறைவன் அதோ முகமா. இங்கே கீழே இருக்கின்ற அந்த மூலாதாரம் என்கின்ற நிலை, அங்க மேல பெருவெளி சகசா, இந்த இரண்டையும் இணைக்கின்ற ஒரு நிலை. இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்னா, இந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூலாதாரத்திற்கு திருவாரூர் என்பதுதான் ஆரூரன் என்று சொல்லக்கூடிய நிலை, மூலாதாரத்திலே விளங்கக்கூடிய இறை. ஆக மூலாதாரத்திலே இந்த மூலாதார குறிப்பு, இந்த மூலாதாரத்தினுடைய ஒரு குறியீடு தான் ஆரூர் என்று சொல்லக்கூடிய நிலை. இந்த ஆரூர் என்பது எங்கே இருக்குன்னு கேட்டா மூலாதாரம் கீழே இருக்கக்கூடிய நிலை, இங்கே இருந்து பெருமான் மேலே நம்மை எழுத்து செல்லுகின்ற ஒரு நிலை. ஆக திருவாரூர் என்பதாக எந்த இடத்திலே அமைத்தாலும், எந்த இலையிலே அது நின்றாலும் திருவாரூர் என்பது மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய பெருமானை குறிக்கின்ற ஒன்று. ஆக மூலாதாரத்திலே அமைகின்ற இந்த நிலையானது தொடர்ந்து மேலே சென்று அது பெருவெளியிலே வந்து நிற்கும். மனிதனுடைய இரண்டு, மனிதன் என்பதாக சொன்னால் இரண்டு குணங்கள் உண்டு, இயற்கையான குணங்கள் இந்த இரண்டு, ஒன்று அருந்துதல், இன்னொன்று பொருந்துதல். இந்த இரண்டும் மனிதன் என்பதாக, மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை என்பதாக சொன்னால் இந்த அனுபவம் என்பதாக அமைகின்ற பொழுது இரண்டு, ஒன்று அருந்துதலும் இன்னொன்று பொருந்துதல். இந்த அருந்துதல் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலேயும் பொருந்துதல் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலேயும் இந்த இரண்டிலேயும் பெருமானை விட்டு நின்ற நெறி, பெருமானை உள்ளிட்ட நெறி, இதுதான் இந்த இரண்டு சிவராஜ யோகத்தினுடைய உயிர் நாடியாக விளங்குவது. இயற்கைதான் அருந்துதலும் பொருந்துதலும் இயற்கைதான், ஆனால் அருந்துதல் என்கின்ற நிலையிலே பெருமானை அங்கே நிறுத்தியும் பொருந்துதல் என்கின்ற நிலையிலேயும் பெருமானை அங்கே நிறுத்துகின்ற பொழுது இந்த காமம் என்று சொல்லக்கூடிய வாழ்வானது, சாந்தனன் சாந்தனன் சங்கிலியார் மென்மலை தோல் என்பதாக சொல்லுகின்ற நிலை என்ன ஆகின்றது என்பதாக சொன்னால், இங்கே பொருந்துதல் என்பதாக நிற்கின்ற பொழுது மூலாதாரத்திலே இருந்த அந்த சோதியானது இங்கே அமைக்கின்ற பொழுது காமேஸ்வரன் காமேஸ்வரி என்கின்ற நிலை எங்க கீழே மூலாதாரத்திலே, மேலே ஈசானர் என்கின்ற அந்த நிலைக்கு இந்த உயிரை மேலே எடுத்து செல்லுகின்ற ஒரு நிலை. இந்த நெறிக்கு அந்த சிவராஜ யோகத்திலே அழைத்து போகும் நெறி என்பதாக சொல்வார். இந்த அழைத்து போகும் நெறி என்பதாக காட்டுகின்ற பொழுது கீழே இருக்கின்ற இந்த ஆன்மாவை, பெருமானுடைய திருவருளிலே பொதிந்த இந்த ஆன்மாவை கீழே இருந்து மேலே ஈசானர் என்று சொல்லக்கூடிய பெருவழி, அது திருப்பெரும் துறை என்பதாக குறிப்பிடுவார்கள். பெருந்துறை என்பதாக சொல்லுகிறது வேறு எதுவுமல்ல, இந்த பெருவழியாக விளங்குகின்ற அந்த நிலையிலே பெருமான் அழைத்து போகின்ற அந்த நிலைதான் இந்த ஆரூர் என்கின்ற நிலையும், ஆரூரிலே இருந்து மேலே ஈசானர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும். ஆக எல்லா நிலைகளிலேயும் பெருமானை பொருத்தி வைத்தல், உண்ணுகின்ற உணவா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலேயும் பெருமானை பொருத்தி விடுகின்ற பொழுது அந்த நிலையிலே அங்கே விளங்குகின்ற நிலையானது யோகமாக விளங்குகின்றது. இது அருந்துதலா இருந்தாலும் சரி பொருந்துதலா இருந்தாலும் சரி பெருமானை முன்னிறுத்திய நிலையிலே அது எல்லாம் யோகமாக விளங்குகின்றது, அது அழைத்து போகும் நெறியாக விளங்குகின்றது, இது தோழமை நெறியாக விளங்குகின்றது, இதுதான் சிவராஜ யோகமாக விளங்குகின்றது என்பதை மிக அற்புதமாக காட்டிய திருப்பதிகம் தான் காண்டனன் காண்டனன் என்பதாக சொல்லுவார். இந்த திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு முறையும் சொல்லுவார், ஒரு சொல்லி காண்டனன் காண்டனன், ஓந்தனன் ஓந்தனன். இந்த முதுகுத்தண்டிலே கீழே மூலாதாரத்திலே இருந்து அங்கே நின்ற நிலை, இப்பொழுது அங்கே உணர்ந்ததை பெருவழியிலாக அந்த முதுகுத்தண்டினுடைய மேல் பாகத்திலே சென்ற நிலையிலே அங்கே இருக்கின்ற நிலை, ஆக கீழே நின்ற நிலையையும் மேலே நின்ற நிலையும் இங்கேயும் பெருமானை காண்டனன் அங்கேயும் பெருமானை காண்டனன். ஆக தொடங்கிய நிலையும் பெருமானிடம், முடிந்த நிலையும் பெருமானிடம். யோகத்திலே உணர்கின்ற பொழுது மூலாதாரத்திலே உணர்ந்த அந்த நிலை, காமேஸ்வரன் காமேஸ்வரியாக உணர்ந்த அந்த நிலையானது அங்கே பெருமானை பெருவழியிலே அமைந்த ஈசான மூர்த்தியாக அவனை வழிபடுகின்ற அந்த நிலையை அங்கேயும் காண்டனர். ஆக யோகத்திலே இங்கே கீழேயும் அங்கே மேலேயும் இணைத்த நெறியாக அமைந்தது. இதை அற்புதமாக மணிவாசக பெருமான் ஒரு திருப்பாடலிலே குறிப்பிட்டு செல்லுகின்ற அந்த குறிப்போடு நாம் பொருத்தி காண வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஆறு கேட்பார் பெருமானுக்கு, எது ஆறு, எது ஆறு பெருமானுக்கு, எது ஆறு? அரசனுக்கு உறுப்பு சொல்லும் பொழுது ஆறு, ஆறு என்பதுக்கு எது பெருமானுக்கு ஆறாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லுகின்ற அந்த திருப்பாடல், எல்லாரும் சேர்ந்து இந்த திருப்பாடலை எது பெருமானுக்கு ஆறு என்பதாக பார்த்தா அதுல ஒரு யோக குறிப்பு சொல்லி
இருக்கிறார்.
செல்வி நான் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையான் ஆறுரையாய் தையலாய் வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்திழியும் ஆனந்தம் கான் உடையான். எங்கிருந்து வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. இது அந்த டிராவல் பண்ண ஒரு குறிப்பு. இந்த பெருமான் எங்கிருந்து வந்தாரா, வான் வந்த சிந்தை. இப்போ வான் வந்த சிந்தை என்பதாக சொல்லுகின்ற போது அது எங்கன்னா திருப்பெருந்துறை. இங்கே திருப்பெருந்துறை என்பதாக சொல்லக்கூடிய திருப்பெருந்துறையில இருக்கிறார், எல்லாருக்கும் இருக்கிறார். பட் எதற்காக அவர் கீழே வந்தாரியா, அங்கேருந்து எதற்கு கீழே வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கிறார். வானிலிருந்து எதற்கு கீழே வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கும் சொல்றார், வான் வந்த சிந்தை எதற்கு வந்ததா, மலம் கழுவ வந்திடும். இப்ப எப்படி இறைவன் எப்படி வெளியில இருந்தாலும் சரி அது உள்ளுக்குள்ள காட்டினாலும் சரி குறியீட்டு முறையில எப்படி அமைகின்றதுன்னு சொன்னா, மேலே இருந்து கீழே வருவார், கீழே இருக்கிறவரை மேல கூட்டிட்டு போவார் திருப்பி. இதுதான் தத்துவம், இதுதான் சிவராஜ யோகம், வேற எதுவும் இல்லைங்க. மேலே இருக்கக்கூடிய இறைவன் கீழே தன் கருணையின் காரணமாக இறங்கி வந்து, வாப்பா எவ்வளவு நாள் இந்த இருளிலே இருப்ப, இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறியே, வா என்பதாக அழைத்து கொண்டு மேலே போகின்ற பொழுது வருகின்ற ஆனந்தம் அதுதான் ஆறு என்பதாக காட்டிய அற்புத குறிப்புடையது இந்த திருப்பாடல். ஆக இதுதான் இந்த மேலே கூட்டி செல்லுகின்ற பொழுது இந்த ஆனந்தம், இந்த ஆனந்தத்தை விரித்து சொன்னதுதான் காண்டனன் காண்டனன் திருப்பதி முழு. ஆக மேலே இருந்து நமக்காக இறங்கி வந்த இறைவன் ஆன்மாவை அழைத்து போகும் நெறி, தோழமை நெறி, யோக நெறி, எது நீங்க சொன்னாலும் சரி, அப்படி இந்த இறைவனாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை இங்கே இந்த இறைவன் அழைத்து கொண்டு மேலே செல்லுவான், துணையாக நிற்பான். அப்படி துணையாக நிற்கின்ற அந்த நிலை தோழா போற்றி துணைவா போற்றி என்பதாக சொல்லுவார். அவன் தோழன் மட்டுமல்ல துணைவனும் கூட. ஆக துணைவன் என்பதாக சொல்லால் என்னோடு உடனாக இருக்க வேண்டும். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் உடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி, ஆக உடனாக நின்று துணைவனாக நின்று மேலே சென்ற அந்த நெறியை பதிகம் மூலமாக அற்புதமாக காட்டிய திருப்பதிகம் தான் திரு ஆமாத்தூர் திருப்பதிகம். மலம் கழுவ வந்தெழியும் ஆனந்தம் காண்புடையான் ஆறு என்பதாக மணிவாசக பெருமான் காட்டிய அந்த நெறியிலே இருந்து சிவராஜ யோக நெறி, யோக நெறி அழைத்து போகும் நெறியாக இந்த திருப்பதிகத்தை நாம் காணுகின்ற பொழுது இயற்கையான தத்துவமாக விளங்குகின்ற அருந்துதலின் பொருந்துதலிலும் இறைவனை உள்ளிட்டு இறைவனை அதை அமைத்து அமைக்கின்ற நெறிதான் யோக நெறியை தவிர கூடும் நெறியை தவிர அல்ல. இதைத்தான் இந்த திருப்பதிகத்திலே சங்கிலியாரோடும் சரி பறவையாரோடும் சரி அந்த வாழ்க்கை சுந்தரமூர்த்தி நாயனனுடைய வாழ்க்கை இறைவனை அமைந்த நெறியாக தோழமை நெறியாக அமைந்த நெறியை இந்த திருப்பதியத்திலே விரிவாக காட்டியிருக்கின்றார் என்பதாக அமைத்துக் கொள்ளலாம். ஆக திரு ஆமாத்தூர் திருப்பதிகம் ஏழாவது ஊர் ஏழாவது திருப்பதிகமாக விளங்குகின்றது. நீங்க புரியலா வான்வழித்து இரண்டாவது பாடல் நாலாவது திருப்பதிகத்தை அணுக வேண்டும் என்கின்ற குறிப்பு உடையது ஏழாவது திருப்பதிகம் திருஆமாத்தூர். மீதி 8, 9, 10, 11, 12, 13 இந்த 13 பதிகங்கள் நம்முடைய இந்த 5ஆம் ஆண்டு விழாவிலே நாம இதுவரையில் சிந்தித்திருக்க வேண்டும் என்பதாக அமைத்திருக்கின்ற நிலையிலே ஒரு பதிகத்திலே ஒரு வரியை அந்த ஒரு குறிப்பினை நாம் அமைத்து வகுப்பு தொடருகின்ற பொழுது அடுத்த வகுப்பிலே இருந்து நாம் அந்த பதிகத்திற்கு உள்ளே சென்று முழுமையாக பாடலாம் என்கின்ற அமைப்பிலே ஏழு திருஅமாத்தூர் பதிகம் சிவராஜ யோக நெறியை காட்டுகின்ற திருப்பதிகம். நம்முடைய மணிவாசக பெருமானுடைய ஆறு ஆனந்தம் காணுடையான் ஆறு என்பதை இணைத்து அந்த சிவராஜ யோகத்தை காண வேண்டும். எட்டு திருநெல்வாயில் அறத்துறை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை திருக்குறளுக்கென்றே ஒதுக்கிய திருப்பதிகமாக அமைத்து காணுகின்ற ஒரு நிலை அமைந்திருக்கின்றது. ஆக பொறிவாயில் ஐந்தவித்தான் என்கின்ற குறளும், உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கின்ற அந்த குறளை எல்லாம், ஏழாவது திருப்பாடலிலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற அந்த குறிப்பினை உடையது இந்த திருநெல்வாயில் அறத்துறை திருப்பதிகம். ஒன்பதாவது தலமாக விளங்குவது திருவாவுடுதுறை என்று சொல்லக்கூடிய தலம், கங்கைவார் சரையாய் என்பதாக பெருமான் எடுத்தருளிய திருப்பதிகம். அதில் சொல்லுவார், கண்ணிலேன் உடம்பில் அடு நோயார் கருத்தழிந்து உனக்கே புறையானேன் என்பதாக எடுத்த அற்புத மொழியை உடையது. அப்பனே என்னை அஞ்சல் என்று அருள் என்பதாக பெருமான் இடத்துல முறையிட்டு என்னை அஞ்சல் என்று அருள் என்பதாக கேட்டு வாங்குகின்ற அந்த ஒரு நிலை. அஞ்சல் என்பதாக சொல்ற போது நாம பயந்தவனுக்கு தானே நீ அஞ்சாதன்னு சொல்லணும், சொல்லுகின்ற போதே அஞ்சல் என்று அருள் என்பதாக இவர் அவரை பயமுறுத்துகின்ற ஒரு வாக்காக அந்த நயத்தை அமைத்த ஒரு திருப்பாடல் ஒன்பதாவது திருப்பதிகம் திருவாவுடுதுறை திருப்பதிகம். பத்தாவது திருப்பதிகம் திருத்துருத்தி என்று சொல்லக்கூடிய தலத்திற்குரிய திருப்பதிகம், மின்னுமா மேகங்கள் என்று எடுத்த மொழி, சொன்னவார் அறிவார் திருத்தியார் அப்படின்னு பெருமானை அவர் சொல்ல சொல்ல அமைத்தக்கூடிய பெருமான் இவர். ஆகவே எனக்கு அருள் புரிகின்ற பெருமான் என்று நமக்கு கைகாட்டிய ஒரு நிலையும், என்னை நான் மறக்குமாறு எம் பெருமானை என் உடம்பு அடும்பினி இடர் கெடுத்தானே என்பதாக அமைத்து பெருமானை நிலை நிறுத்திய ஒரு அமைப்பினை அங்க உடைய திருப்பாடல், என் உடம்பு அடும்பினி என்பதாக அமைத்த ஒரு சிறப்பினையும் உடையது திருத்துருத்தி திருப்பதிகம். பதினோராவது திருத்தலமாக திருவாரூர் பறவையுன் மண்டலி திருப்பதிகம், அந்த தூவாயா தொண்டு செய்து என்பதாக எடுத்த அந்த மொழி, நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவேற்கு ஆ என் பறவையுன் மண்டலி அம்மானே என்பதாக ஆனந்த கழிப்பிலே அமைந்த திருப்பதிகம் பதினோராவது திருப்பதிகம். பனிரெண்டாவது திருப்பதிகம் திருவாரூருக்குரிய திருப்பதிகம், குருகு பாய என்பதாக அமைத்த திருப்பதிகம், மறக்கிலாமையும் இரக்கம் இல்லாமையும் உணர்த்த வள்ளீர்களே என்பதாக அந்த பறக்கும் எம் பிள்ளைகள் பாடும் எம் பூவைகள் என்று அழைத்து என்னுடைய வெள்வளை சோர கவர்ந்த கல்வன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். அப்படி இங்கே என்னுடைய வளையல்கள் எல்லாம் நழுவி போய்விட்டன, பெருமானை எத்தனை நாள் என்று எழுதுவது எழுதுவது அங்கேருந்து பாடிட்டு வர, அங்க தொடங்கினது இங்கே அந்த உடம்பு இழைத்து வெள்வளை அது வெளியிலே வந்து கொட்டுகின்றது என்கின்ற அற்புதமான ஒரு குறிப்பினை உடைய திருப்பாடல் பனிரெண்டாவது திருப்பதிகம் திருவாரூர் திருப்பதிகம். பதிமூன்றாவது திருப்பதிகம், ஒரே ஒரு சொல்தான் இந்த திருப்பதிகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால், திருமுறையில் ஒரு பாடல் என்பதாக அமைத்த ஒரு சொல்லுக்கு உரிய திருப்பாடல் இந்த பதிமூன்றாவது திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்திற்கு ஈடு இணை இல்லை என்பதாக அமைத்த நிலையும், பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் அப்படின்னு தொடங்கி அங்கே எத்தனை நான் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்பதாக அமைத்து மீளா அடிமையாக பீரிட்டு வெள்ளம்தான் அந்த விரிசடைகளை என்று வெளிப்படும் வெள்ளம்தான் உருகுணலில் உருகாது நிற்கின்ற அந்த நிலையை கொடுக்கின்ற ஒரு திருப்பாடலாக இதை காண வேண்டும். ஆக மீளா அடிமை என்ற அந்த திருப்பாடலோடு நாம் இந்த ஐந்தாவது ஆண்டு நிறைவினை அமைத்து ஆறாம் ஆண்டிற்கு உள்ளதாக செல்வோம் என்பதாக அமைத்து இந்த வகுப்பினை மீளா அடிமையோடு ஆறாம் ஆண்டு இந்த ஐந்தாம் ஆண்டு சுந்தரருக்கு டெடிக்கேட்டட் சுந்தரருக்கே உரிய ஆண்டாக அது அமைந்தது. சுந்தர பெருமானுடைய திருவருள் சுந்தர பெருமானுடைய குருவருளும் இறைவனுடைய திருவருளும் அதற்கு துணையாக நின்றது என்பதாக அமைத்தோம். ஆறாவது ஆண்டு பெருமானுடைய மனம் அது சைவ சித்தாந்தம் கணக்குப்படி மனங்கிறது இல்ல, மனத்தை மனம் என்ற ஒண்ணு வந்து கருவிதான், அந்த கரணம் தானே தவிர அது கருவியிலேயே நின்றுடுது. நம்ம 24 கடந்து 7 கடந்து 5 கடந்து போகின்ற நிலை இந்த சிவராஜ யோக நிலை. ஆக விந்து நாதம், நாதம் என்ற தத்துவத்துக்கு போன பிறகு இதெல்லாம் கருவிதான், கருவி என்கின்ற நிலையில நிற்கக்கூடியது. இது அத்தனை 24 + 7, நீங்க 96 எழுதிருக்கீங்க, அங்கேயே சொல்லணும் நாளைக்கு. ஆக 96 தத்துவங்கள், இதெல்லாம் தத்துவங்கள். கருவி, கருவி எதுவரையிலும் பயன்படும், பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் கருவியினுடைய பயன். அறையில பொருள் இருக்குது, விளக்குங்கிறது கருவி, போட்டதுக்கு அப்புறம் பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த விளக்கு என்பது தேவையில்லை. ஆக பொருள் என்பது சிவம், சிவத்தை அடைவதற்குரிய கருவியாக நிற்பவை இவையெல்லாம். மாடி படியில ஏறுறோம், போனதுக்கு அப்புறம் உள்ளே இருக்கிறவரை போய் பாக்குறது தான் நம்மளுடைய பெரும்புடைய முடிவான ஒரு நிலை. ஆக உள்ளே போய் அவரை சந்திக்கின்ற நிலை, சிவத்தை சந்தித்த பிறகு இதெல்லாம். ஆக ஆன்மா என்கின்ற நிலையிலே அந்த ஒரு நிலையானது நிற்கின்றது. அதை அமைத்து இந்த மீளா அடிமை என்ற இந்த திருப்பதிகம், அது மலரிலேயும் நாம அமைச்சிருக்கிறோம். மீளா அடிமை என்ற திருப்பதியத்தினுடைய சிறப்பு இது என்பதாக ஒரு கோடிட்டு காண்பித்திருக்கிறோம். இந்த பண் செந்துருத்தி பண், ஆக அந்த செந்துருத்தி பண்ணுக்கு உரிய ஒரு பதிகம் இந்த மீளா அடிமை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். மீளா அடிமையை நாம் பாடி 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 அந்த மீளா அடிமையை நாம் பெற வேண்டும் பெருமானிடத்திலே என்பதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குறிக்கோளாகவும் நம்முடைய அமைப்பாகவும் நாம் அமர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி 6வது ஆண்டு ஞானசம்பந்த பெருமானுக்கு உரிய ஒரு நிலையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு குறிப்பினையும் நாம் இந்த மலரிலே அமைத்திருக்கின்றோம். ஆக 6வது ஆண்டு ஞானசம்பந்தருக்குரிய ஆண்டாக அது அமையும் என்பதாக அமைத்துக் கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மீளா அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த மீளா அடிமைக்கு மேல எதுவும் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட அந்த அடிமை நிலையை நாம் இந்த வகுப்பிலே நிறைவாக எல்லோரும் சேர்ந்து இந்த மீளா அடிமையை பாடி